Mama listened to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible.
Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Baba khade hai paas mere, dil se duaen mango. Baba mere, baba mere, baba mere, baba mere.
भिन्न भिन्न धर्म की अनेक धर्म है ना जी, मल्टीप्लिकेशन डालिया पानिया है ना, तो उनको अच्छी तरह से शॉर्ट में थोड़ा समझाने से.
பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, நீங்கள் திரிமூர்த்தி தந்தையின் குழந்தைகள். உங்களது மூன்று செயற்பாடுகளை நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். ஸ்தாபித்தல், அழித்தல், பராமரித்தல். இனிய குழந்தைகளே, நீங்கள் திருமூர்த்தி தந்தையின் குழந்தைகள். உங்களது மூன்று செயற்பாடுகளை நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். ஸ்தாபித்தல், அழித்தல், பராமரித்தல். சரீர உணர்வு என்ற தீவிர நோயினால் ஏற்படும் சேதம் என்ன? சரீர உணர்வு என்ற தீவிர நோயினால் ஏற்படும் சேதம் என்ன? ஒன்று, சரீர உணர்வுள்ளவர்கள் பொறாமை கொண்டிருக்கின்றார்கள். பொறாமையினால் அவர்கள் ஒருவரோடொருவர் உவர் நீரை போன்று ஆகுகின்றனர். அவர்களால் அன்புடன் சேவை செய்ய முடிவதில்லை. அவர்கள் உள்ளூர எரிந்து கொண்டிருப்பார்கள். இரண்டு, அவர்கள் கவனையீனமாக இருக்கின்றார்கள். மாயை அவர்களை பெருமளவு ஏமாற்றுகின்றார். அவர்கள் முயற்சி செய்யும் பொழுது நம்பிக்கை இழப்பதால் கற்பதை நிறுத்திவிடுகிறார்கள். சரீர உணர்வினால் அவர்களின் இதயம் சுத்தமாக இருப்பதில்லை. அவர்களின் இதயம் அசுத்தமாக இருப்பதால் அவர்களால் பாபாவின் இதய சிம்மாசனத்தில் அமர முடிவதில்லை. நான்கு, அவர்களின் மனோநிலை மாறுவதால் முகமும் மாறுகின்றது. தாரணைக்கான சாராம்சம். முதலாவது, பிரபுவுக்கும் அதிபதிகளுக்கும் உரியவர்கள் என்ற போதையில் நிலைத்திருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். எந்த பந்தனத்திலும் கட்டுண்டிருக்காதீர்கள். மாயையாகிய எலியை இட்டு மிக எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் மனதில் எவ்வித அசுர எண்ணங்களும் இருக்கக்கூடாது. இரண்டாவது, தந்தையிடமிருந்து அளவற்ற செல்வத்தை ஞானம் பெறுகின்ற சந்தோஷத்தில் நிலைத்திருங்கள். தந்தையிடமிருந்து அளவற்ற செல்வத்தை பெறுகின்ற சந்தோஷத்தில் நிலைத்திருங்கள். உங்கள் புத்தியில் சந்தேகம் கொண்டிருந்து அதனால் இந்த வருமானத்தை ஈட்டுவதில் களைப்படைந்து விடாதீர்கள். மாணவ வாழ்க்கையே சிறந்த வாழ்க்கையாகும். ஆகையால் இக்கல்வியில் முழு கவனம் செலுத்துங்கள். ஆசீர்வாதம். உண்மையான அன்பை கொண்டிருப்பதுடன் வீணான எண்ணங்களை உங்கள் ஆதாரமாக கொண்டிருப்பதற்கு மாறாக சகல உறவு முறைகளினதும் அனுபவத்தை அதிகரிப்பவர் ஆகுவீர்களாக. உங்கள் வீணான எண்ணங்களுக்கு பலம் சேர்க்க மாயை பல ராஜரீக தூண்களை இடுகின்றார். அவள் மீண்டும் மீண்டும் ஏற்படுத்தும் எண்ணங்கள் இது எப்படியும் நடக்கும், சீனியர்களும் இதனை செய்கின்றார்கள், எவருமே இன்னமும் முழுமையடையவில்லை, ஏதோ ஒரு பலவீனம் எஞ்சியிருக்கவே செய்யும். இந்த வீணான எண்ணங்களின் தூண்கள் உங்கள் பலவீனத்தை இன்னமும் பெரிதாக்குகின்றன. இப்பொழுது அத்தகைய தூண்களின் ஆதாரத்தை எடுப்பதற்கு பதிலாக சகல உறவு முறைகளின் அனுபவத்தையும் அதிகரியுங்கள். சக்கார் வடிவத்தில் அவரின் சகவாசத்தின் அனுபவத்தை அதிகரிப்பதன் மூலம் உண்மையான அன்புடையவர் ஆகுங்கள். ஸ்லோகம். திருப்தியே மகத்துவமான தெய்வீக குணமாகும். திருப்தியே மகத்துவமான தெய்வீக குணமாகும். சதா திருப்தியாக இருப்பவர்கள் கடவுளாலும் மக்களாலும் தம்மாலும் நேசிக்கப்படுகின்றார்கள். ஓம் சாந்தி. நீங்கள் தந்தையை மாத்திரம் நினைவு செய்கின்றீர்களா? அத்துடன் வேறு எதனையும் நினைவு செய்கின்றீர்களா? குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்தாபித்தல், அழித்தல், பராமரித்தல் ஆகிய மூன்று பணிகளையும் நினைவு செய்ய வேண்டும். ஏனெனில் அவை ஒரே நேரத்தில் இடம்பெறுகின்றன. உதாரணமாக, ஒருவர் சட்ட நிபுணராகுவதற்காக சட்டத்தை கற்பாராயின் அவர் சட்ட நிபுணராகி பின்னர் நீதி தொழிலில் ஈடுபடுவார் என்பதை புரிந்து கொள்கின்றார். அவர் சட்டம் என்ற பாட நெறியை பாதுகாப்பார். ஒருவர் என்ன கற்கின்றாரோ எதிர்காலத்தில் அதனை தொடர்வதற்கான நோக்கத்தையும் கொண்டிருப்பார். நீங்கள் இப்பொழுது ஸ்தாபனைக்கான பணியை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் தூய புதிய உலகை ஸ்தாபிக்கின்றீர்கள். இதற்கு யோகம் பிரதானமானதாகும். யோகத்தின் மூலம் மாத்திரமே தூய்மையற்று இருக்கும் உங்கள் ஆத்மா தூய்மையாக முடியும். நீங்கள் தூய்மையாகி தூய உலக ராஜ்யத்தை ஆட்சி செய்வீர்கள். இது உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். இதுவே பரீட்சைகள் அனைத்திலும் அதிமேன்மையான பரீட்சையும் கல்விகள் அனைத்திலும் அதிமேன்மையான கல்வியாகும். பல விதமான கற்பித்தல்கள் உள்ளன. அவை மனிதர்களுக்கு மனிதர்களால் கற்பிக்கப்படுகின்றன. அக்கற்பித்தல்கள் இந்த உலகிற்கு மாத்திரமேயாகும். கற்ற பின்னர் அதன் பலனை இங்கேயே பெற்றுக் கொள்கின்றார்கள். இந்த எல்லையற்ற கல்வியின் பலனை நீங்கள் புதிய உலகில் பெறுவீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அந்த புதிய உலகம் வெகு தொலைவில் இல்லை. இப்பொழுது இது சங்கம யுகமாகும். புதிய உலக ராஜ்யத்தை நீங்கள் ஆட்சி செய்ய போகின்றீர்கள். நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கும் பொழுது உங்கள் புத்தியில் இந்த நினைவை கொண்டிருக்க வேண்டும். தந்தையின் நினைவின் மூலமே ஆத்மா தூய்மையாக முடியும். நீங்கள் தூய்மையாகும் பொழுது இத்தூய்மையற்ற உலகம் நிச்சயமாக அழிந்துவிடும். அனைவரும் தூய்மையாகுவார்கள் என்றில்லை. அதற்கான சக்தி வெகு சிலரான உங்களிடம் மாத்திரமே இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய சக்திக்கு ஏற்ப வரிசைக்கிரமமாக சூரிய சந்திர வம்சத்திற்கு உரியவர்களாகுகின்றீர்கள். அனைத்திற்கும் சக்தி தேவையாகும். இது இறை சக்தியாகும். இது யோக சக்தி என்று அழைக்கப்படுகின்றது. ஏனைய அனைத்தும் பௌதீக சக்தியாகும். இது ஆன்மீக சக்தியாகும். கல்பங்கல்பமாக தந்தை கூறுகின்றார், ஓ குழந்தைகளே, என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். சர்வசக்திவானாகிய தந்தையை நினைவு செய்யுங்கள். அவர் மாத்திரமே தந்தையாவார். அவரை நினைவு செய்வதன் மூலம் ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாகுவீர்கள். இவை கிரகிக்கப்பட வேண்டிய மிக நல்ல விடயங்களாகும். தாங்கள் 84 பிறவிகள் எடுத்துள்ளோம் என்ற நம்பிக்கை இல்லாதவர்களின் புத்தியில் இந்த விடயங்கள் நீக்காது. சத்தோபிரதான் உலகில் இருந்தவர்கள் இப்பொழுது தமோபிரதான் உலகில் இருக்கின்றார்கள். அவர்கள் மாத்திரமே விரைவாக தமது புத்தியில் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வார்கள். நீங்கள் எதையாவது புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது பற்றி வினவ வேண்டும். நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டீர்களாயின் உங்களால் தந்தையை நினைவு செய்ய முடியும். உங்களால் புரிந்து கொள்ள முடியாது விட்டால் உங்களால் அவரை நினைவு செய்ய முடியாது. இது நேரடியான விடயமாகும். சத்தோபிரதான் ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது தமோபிரதான் ஆகியுள்ளீர்கள். உங்களின் சந்தேகம் கொண்டிருப்பவர்கள் நீங்கள் 84 பிறவிகளை எடுத்தீர்கள் என்பதை எவ்வாறு புரிந்து கொள்வது என்றோ, அல்லது முன்னைய கல்பத்தில் உங்கள் ஆஸ்தியை தந்தையிடமிருந்து எவ்வாறு பெற்றுக் கொண்டீர்கள் என்றோ வினாக்களை வினவிக்கொண்டு கல்வியில் முழுமையாக கவனம் செலுத்த மாட்டார்கள். அது உங்கள் பாக்கியத்தில் இல்லை என்பது புரிந்து கொள்ளப்படுகின்றது. முன்னைய கல்பத்திலும் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை, ஆகையாலேயே உங்களால் நினைவில் இருக்க முடிவதில்லை. இக்கல்வி எதிர்காலத்திற்கானதாகும். ஆத்மாக்கள் கற்காது விட்டால் அவர்கள் கல்பம் கல்பமாக கற்கவில்லை என்றோ, அல்லது அவர்கள் குறைந்த புள்ளிகளுடனேயே சித்தி அடைந்திருக்கின்றார்கள் என்றோ புரிந்து கொள்ளப்படுகிறது. ஒரு பாடசாலையில் பலரும் சித்தி அடைவதில்லை, அவர்கள் வரிசை கிரமமாகவே சித்தி அடைகின்றார்கள். இதுவும் ஒரு கல்வியாகும். இங்கு அனைவரும் வரிசை கிரமமாகவே சித்தி அடைகின்றார்கள். திறமைசாலிகள் கற்று தொடர்ந்தும் பலருக்கும் கற்பிப்பார்கள். தந்தை கூறுகின்றால், நான் குழந்தைகளாகிய உங்களின் சேவகன். குழந்தைகளும் கூறுகின்றார்கள், நாங்களும் சேவகர்களே. நீங்கள் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நன்மை செய்ய வேண்டும். தந்தை உங்களுக்கு நன்மை செய்கின்றார், பின்னர் நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். தந்தையை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும் என்று அனைவருக்கும் விளங்கப்படுத்துங்கள். நீங்கள் எவ்வளவு அதிகமானவர்களுக்கு இந்த செய்தியை கொடுக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு சிறந்த தூதுவராக ஆகுகின்றீர்கள். அவர்கள் மகாராத்திகள் என்றோ குதிரை படையினர் என்றோ அழைக்கப்படுகிறார்கள். காலாட்படையினர் பிரஜைகளின் ஒரு பகுதியாகுகின்றனர். யார் செல்வந்தர்கள் ஆகுவார்கள் என்று குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த ஞானம் உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் சேவைக்கான கருவிகளாகியுள்ளீர்கள். உங்கள் வாழ்க்கையை சேவைக்காக கொடுத்துள்ளீர்கள் என்பதால் அதற்கேற்ப ஒரு அந்தஸ்தை பெறுவீர்கள். அப்படியான குழந்தைகள் எவரை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். மனிதர்கள் கரங்களையும் பாதங்களையும் கொண்டிருக்கின்றார்கள், அவைகள் கட்டப்பட்டிருக்கவில்லை. உங்களை நீங்கள் விடுவித்துக் கொள்ளலாம். அவ்வாறாயின் உங்களை நீங்கள் ஏன் பந்தனத்தில் சிக்க விடுகின்றீர்கள்? தந்தையிடமிருந்து அமிர்தத்தை பெற்று ஏன் பிறருக்கு அமிர்த தானத்தை கொடுக்கக்கூடாது? பிறர் உங்களை கட்டி வைப்பதற்கு நீங்கள் செம்மறியாடோ அல்லது ஆடோ அல்ல. ஆரம்பத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் உங்களை விடுவித்துக் கொண்டீர்கள். நீங்கள் அழுது கூக்குரலிட்டு அதிகளவு குழப்பம் செய்து பின்னர் அங்கே இருந்தீர்கள். நீங்கள் கூறினீர்கள், எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, நாங்கள் சொர்க்கத்தை ஸ்தாபிப்பதா அல்லது வேறு வேலையில் ஈடுபடுவதா? நீங்கள் பிரபுவுக்கும் அதிபதிக்கும் உரியவர்கள் என்ற ஆன்மீக போதை கொண்டவர்களாக இருந்தீர்கள். நீங்கள் பிரபுவிலும் அதிபதியிலும் போதை கொண்டிருப்பவர்கள். நீங்கள் பிரபுவிடமும் அதிபதியிடமும் இருந்து இதனை பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். பிரபுவும் அதிபதியும் மாணவரே உங்களுக்கு கற்பிக்கின்றார். அவருக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. சில பெயர்கள் மிகவும் இனிமையானவையாகும். நீங்கள் இப்பொழுது பிரபுவினதும் அதிபதியினதும் மீது போதை கொண்டிருக்கின்றீர்கள். தந்தை உங்களுக்கு மிகவும் எளிமையான வழிகாட்டல்களை கொடுக்கின்றார். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் சதோபிரதானாகி உலக அதிபதிகளாகுவீர்கள் என்பதை உங்கள் புத்தியும் புரிந்து கொண்டிருக்கிறது. இந்த அக்கறையை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு மூச்சிலும் நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் அவர் முன்னிலையில் அமர்ந்திருக்கின்றீர்கள். நீங்கள் வெளியே செல்லும் பொழுது மறந்து விடுகின்றீர்கள். இங்கிருக்கும் போதே வெளியில் சென்றதும் இருப்பதில்லை. நீங்கள் அனைத்தையும் மறந்து விடுகின்றீர்கள். நீங்கள் மறந்து விடக்கூடாது. எவ்வாறாயினும் அது உங்கள் பாக்கியத்தில் இல்லாதிருந்தால் இங்கே இருக்கும் பொழுது நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். நூதன சாலையிலும் வெவ்வேறு கிராமங்களிலும் குழந்தைகள் சேவை செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தந்தை கூறுகின்றார், நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் விரைவாக சேவை செய்ய வேண்டும். எவ்வாறாயினும் நீங்கள் நாடகத்தை அவசரப்படுத்த முடியாது. தந்தை கூறுகின்றார், நீங்கள் தொட்டதுமே தயார் நிலையில் இருக்கக்கூடிய அப்படியான இயந்திரங்கள் இருக்க வேண்டும். தந்தை இவை யாவற்றையும் தொடர்ந்து விளங்கப்படுத்துகின்றார். மாயை சில நல்ல குழந்தைகளை அவர்களின் மூக்கிலும் காதிலும் இறுக்கி பிடித்துக் கொள்கின்றார். மகாவீரர்கள் என்று தங்களை கருதி கொள்பவர்களுக்கு மாயை பல புயல்களை கொண்டு வருகிறார். அவர்கள் பின்னர் எவரை பற்றியும் கவலைப்படுவதில்லை. அவர்கள் அனைத்தையும் மறைத்து விடுகின்றார்கள். உள்ளூர அவர்களின் இதயத்தில் உண்மையில்லை. உண்மையான இதயத்தை கொண்டிருப்பவர்கள் புலமை பரிசை பெற்றுக் கொள்வார்கள். இதயத்தில் ஏதாவது அசுரத்தன்மை இருக்குமானால் அவர்களால் தொடர முடியாது. அசுரத்தனமான இதயத்தை கொண்டிருப்பதனால் நீங்கள் உங்களின் படகை மூழ்கடிக்கின்றீர்கள். அனைவருக்கும் சிவபாபாவின் சேவையுள்ளது. நீங்கள் அனைத்தினதும் காட்சிகளை கொண்டிருக்கின்றீர்கள். பிரம்மாவை உருவாக்கியதும் சிவபாபாவே ஆவார். சிவபாபாவை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் தேவர்களைப் போல ஆக முடியும். மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள் என்று பாபாவுக்கு தெரியும். நீங்கள் உணர முடியாதவாறு அவள் ஒரு எலியை போன்று கடித்து விடுகிறாள். மாயை மிகவும் திறமை வாய்ந்த எலியை போன்றவள். மகாராத்திகளும் கூட மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாயை தங்களை வீழ்த்தி உவர் நீரை போல ஆக்கிவிட்டாள் என்பதை அவர்களே உணர்ந்திருக்க மாட்டார்கள். உவர் நீரை போல ஆகுவதால் தந்தையின் சேவையை செய்ய முடியாது போய்விடும் என நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் உள்ளே தொடர்ந்து எரிந்து கொண்டிருப்பீர்கள். சரீர உணர்வினாலேயே நீங்கள் உள்ளே எரிகின்றீர்கள். இன்னமும் ஆத்மாக்களாகிய நீங்கள் அந்த ஸ்திதியை உருவாக்கவில்லை. அந்தளவுக்கு நினைவு சக்தி இல்லை. ஆகையால் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாயை மிகவும் திறமையானவள். நீங்கள் போர்க்களத்தில் இருக்கும் பொழுது மாயை உங்களை தனியாக இருக்க விடுவதில்லை. நீங்கள் உணர முடியாதவாறு அவள் உங்களில் அரைவாசி அல்லது முக்கால்வாசியானோரை முடித்து விடுகின்றார். பல நல்ல புதியவர்கள் கற்பதை நிறுத்தி வீட்டில் இருந்து விடுகின்றார்கள். பிரபல்யமானவர்களையும் மாயை தாக்குகிறாள். அவர்கள் புரிந்து கொண்டாலும் கவனஹீனமாக இருக்கின்றார்கள். அவர்கள் அற்ப விடயங்களுக்கெல்லாம் உடனடியாக உவர் நீரை போல ஆகிவிடுகின்றார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், சரீர உணர்வினாலேயே நீங்கள் உவர் நீரை போல ஆகுகின்றீர்கள். உங்களையே நீங்கள் ஏமாற்றுகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், இதுவும் நாடகத்தின் ஒரு பாகமாகும். நீங்கள் காண்பவை எல்லாம் நாடகத்தில் முன்னைய கல்பத்தில் நடந்தது போல தொடர்ந்து செல்கின்றது. ஸ்திதி தொடர்ந்து தளம்பலடைகின்றது. சில நேரங்களில் அவர்கள் மீது தீய சகுனங்கள் படுகின்றன. சில நேரங்களில் அவர்கள் நன்றாக சேவை செய்து பாபாவிற்கு நல்ல செய்திகளை எழுதுகின்றார்கள். அவர்களுடைய ஸ்திதி தொடர்ந்தும் தளம்பலடைகின்றது. சில வேளைகளில் தோல்வியும் சில வேளைகளில் வெற்றியும் படுகின்றார்கள். பாண்டவர்கள் சில வேளைகளில் மாயையினால் தோற்கடிக்கப்படுகின்றார்கள். சில வேளைகளில் மாயையை வெற்றி கொள்கின்றார்கள். மிக நல்ல மகாராத்திகளுமே தளம்பலடைகின்றார்கள். சிலர் மரணித்தும் விடுகின்றார்கள். ஆகையால் நீங்கள் எங்கு வாழ்ந்தாலும் தந்தையை தொடர்ந்து நினைவு செய்து சேவையும் செய்கின்ற நீங்கள் சேவைக்கான கருவிகள் ஆகியுள்ளீர்கள். நீங்கள் போர்க்களத்தில் இருக்கின்றீர்கள். வெளியில் இல்லறத்தில் வசிப்பவர்கள் இங்கிருப்பவர்களை விட முன்னேறி செல்ல முடியும். மாயையுடன் முழுமையான யுத்தம் இடம்பெறுகின்றது. உங்களுடைய பாகம் முன்னைய கல்பத்தை போல வினாடிக்கு வினாடி தொடர்கிறது. இவ்வளவு காலம் கடந்துவிட்டது என்றும் நடந்தவை அனைத்தும் உங்கள் புத்தியில் உள்ளது என்றும் நீங்கள் கூறுகின்றீர்கள். முழு ஞானமும் உங்கள் புத்தியிலேயே உள்ளது. தந்தை ஞானத்தை கொண்டிருப்பதை போன்று இந்த தாதாவிடம் ஞானம் இருக்க வேண்டும். பாபா பேசும் பொழுது தாதாவும் பேசுபவராக இருக்க வேண்டும். யார் நல்லவர்கள் என்றும் சுத்தமான இதயத்தை கொண்டவர்கள் என்றும் உங்களுக்கு தெரியும். சுத்தமான இதயத்தை கொண்டவர்கள் பாபாவின் இதயத்தில் இடம் பிடிப்பார்கள். அவர்களிடம் ஒவ்வொரு நீரை போல ஆகுகின்ற சுபாவம் இருப்பதில்லை. அவர்கள் எப்பொழுதும் மலர்ச்சியாக இருப்பார்கள். அவர்களது மனோநிலை மாறுவதில்லை. அடிக்கடி மனோநிலை மாறுகின்ற பலர் இங்கு இருக்கின்றார்கள். கேட்கவே வேண்டாம், அவர்களது முகம் சுத்தம் செய்பவர்களது முகம் போலாகுகின்றது. மாயை அனைவரையும் சுத்தம் செய்பவர் போல ஆக்கிவிட்டார். மக்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் தூய்மையற்றவர்கள். தூய்மையாக்குகின்ற தந்தையை வந்து தூய்மையாக்கும்படி அவர்கள் அழைத்துள்ளார்கள். தந்தை கூறுகின்றார், தொடர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள். உங்களுடைய ஆடைகள் ஆத்மா சுத்தமாகும். ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றாதவர்களின் ஆடைகள் ஆத்மா சுத்தமாகுவதில்லை. அந்த ஆத்மாக்கள் தூய்மையாகுவதில்லை. இரவு பகலாக தந்தை தொடர்ந்தும் வலியுறுத்துகின்றார், உங்களை ஆத்மாவாக கருதுங்கள். சரீர உணர்வுக்கு வரும் பொழுது நீங்கள் மூச்சு திணறுகின்றீர்கள். எந்த அளவிற்கு நீங்கள் ஏறுகின்றீர்களோ அந்த அளவுக்கு சந்தோஷம் உள்ளவர்களாகி மலர்ச்சியாகவும் இருப்பீர்கள். குழந்தைகள் முதல் தரமானவர்கள் என்பதை தந்தை அறிந்துள்ளார். இருந்தும் அவர்களது உள்ளார்ந்த நிலையை பார்க்கும் பொழுது அவர்கள் உருகிக் கொண்டிருக்கின்றார்கள். சரீர உணர்வு என்னும் நெருப்பு அவர்களை உருக செய்கின்றது. அவர்களது நோய் எங்கிருந்து வந்தது என்பதை அவர்கள் அறியாது இருக்கின்றார்கள். தந்தை கூறுகின்றார், சரீர உணர்வினாலேயே இந்நோய் ஏற்படுகின்றது. ஆத்ம உணர்வுடையவர்கள் ஒரு பொழுதும் நோயாளிகளாகுவதில்லை. எவ்வாறாயினும் பலர் உள்ளூர எரிந்து கொண்டிருக்கின்றார்கள். தந்தை கூறுகின்றார், ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவீர்களாக, அவர்களுக்கு ஏன் இந்த நோய் வருகின்றது என்று சிலர் கேட்கின்றார்கள். தந்தை கூறுகின்றார், சரீர உணர்வு எனும் நோய் அத்தகையது. கேட்கவும் வேண்டாம், ஒருவருக்கு இந்த நோய் இருக்கின்ற பொழுது அது ஒட்டுண்ணியை போன்று விட்டு அகலாது. ஸ்ரீமத்தை பின்பற்றாததாலும் சரீர உணர்வில் இருப்பதாலும் நீங்கள் மிக மோசமாக பாதிக்கப்படுகின்றீர்கள். பாபா அனைத்து செய்திகளையும் பெற்றுக் கொள்கின்றார். மாயை அவர்களின் மூக்கை பிடித்து விழச் செய்கின்றார். அவர்களின் புத்தி முற்றாக இறந்து விடுகின்றது. பலர் இவ்வாறாக சந்தேகத்தை வளர்த்துக் கொள்கின்றார்கள். நீங்கள் கடவுளை கூவி அழைக்கின்றீர்கள். வந்து கள்ளு புத்தி உடையவர்களை தெய்வீக புத்தியுடையவர்கள் ஆக்குங்கள். இருந்தும் நீங்கள் கடவுளை எதிர்த்தால் எந்த இலக்கை அடைவீர்கள்? அவர்கள் முற்றாக வீழ்ந்து அவர்களின் புத்தி கல்லை போன்றதாகுகின்றது. இங்கே அமர்ந்திருக்கும் பொழுதே குழந்தைகளாகிய நீங்கள் சந்தோஷத்தை அனுபவம் செய்ய வேண்டும். மாணவ வாழ்க்கையே சிறந்தது. தந்தை வினவுகிறார், இதனை விட சிறந்த கல்வி வேறு ஏதும் உள்ளதா? இதுவே சிறந்தது. இது 21 பிறவிகளுக்கு பலனை தருகின்றது. ஆகையால் இந்த கல்வியில் நீங்கள் அதிகளவு கவனம் செலுத்த வேண்டும். சிலர் எந்தவித கவனமும் செலுத்துவதில்லை. மாயை அவர்களின் மூக்கையும் காதுகளையும் வெட்டி விடுகின்றார். தந்தையே கூறுகின்றார், அரை கல்பத்துக்கு அவளுடைய அராச்சியம் நீடிக்கின்றது. அவள் அவ்வாறாக உங்களை பிடித்துக் கொள்கின்றாள். கேட்கவும் வேண்டாம். ஆகையால் கவனமாக இருந்து ஒருவருக்கொருவர் எச்சரிக்கை செய்யுங்கள், சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். இல்லாவிடின் மாயை உங்கள் மூக்கையும் காதுகளையும் வெட்டி விடுவாள். அதன் பின்னர் நீங்கள் எதற்கும் பயனற்றவர்களாகி விடுவீர்கள். பலரும் நாங்கள் லட்சுமி நாராயணனின் அந்தஸ்தை அடைவோம் என சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது சாத்தியமில்லை. அவர்கள் களைத்து மயங்கி விடுகிறார்கள். அவர்கள் மாயையினால் தோற்கடிக்கப்பட்டு குப்பையில் விழுந்து விடுகிறார்கள். உங்கள் புத்தி பாழாகுவதை பார்க்கும் பொழுது மாயை உங்களின் மூக்கில் பிடித்து உள்ளாள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நினைவு யாத்திரையில் அதிகளவு சக்தியுள்ளது. ஆத்மா அதிகளவு சந்தோஷத்தில் நிரம்பியுள்ளார். சந்தோஷத்தை போன்ற போஷாக்கு வேறு எதுவும் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஒரு கடைக்கு வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து வரும் பொழுது அங்கே வருமானம் இருக்கும். அந்த நேரத்தில் சற்றேனும் களைப்பிருக்காது. நீங்கள் பட்டினியாக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் அளவற்ற செல்வத்தை பெறுவதால் அதிகளவு சந்தோஷமாக இருப்பீர்கள். நீங்கள் அதிகளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்ய வேண்டும். நீங்கள் உங்களை சோதித்து பார்க்க வேண்டும். எனது நடத்தை தெய்வீகமானதா அல்லது அசுரத்தனமானதா? இன்னமும் சொற்ப காலமே எஞ்சியுள்ளது. அகால மரணத்தின் ஓட்டப்பந்தயம் இருப்பது போன்றுள்ள எத்தனை விபத்துக்கள் போன்றன இடம்பெறுகின்றன என்று பாருங்கள். மக்களின் புத்தி தமோப்பிரதானாகிவிட்டது. மழை வேகமாக பெய்யும் பொழுது அது இயற்கையின் விபத்து எனப்படுகின்றது. மரணமும் வரப்போகின்றது. இப்பொழுது அணுகுண்டு யுத்தம் விரைவில் ஆரம்பிக்கலாம் என்று மக்கள் நம்புகிறார்கள். அவர்கள் அத்தகைய பயங்கரமான வேலைகளை செய்கின்றார்கள். அவர்கள் அவ்வாறாக தூண்டப்பட்டால் யுத்தம் ஆரம்பமாகும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போது தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கிறோம். ஓம் சாந்தி.